சிறு கதை பகுதியில் சிக்காகோவிலிருந்து தேவி அண்ணாமலை அவர்கள் எழுதியுள்ள தேனக்காவின் கல்யாணம். ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன். அன்றைய நாள் தினசரி ரயில் பயணத்தின் போது தேனக்கா நினைப்பு வந்தது. பின் வந்த நாட்களில் மறுபடியும் அவள் நினைப்பு மீண்டும் வர கொஞ்சம் அவளை பற்றி அசை போட்டேன். இன்னமும் அந்த பொறியியல் கல்லூரி விடுதியில் தான் வேலையாயிருப்பாளோ விரல் விட்டு எண்ணி பார்த்தேன். ஏ அப்பா, 12 வருஷம் ஆயிட்டா? தேனக்கா எங்கள் கல்லூரியின் விடுதியில் வேலை பார்த்து கொண்டிருந்த சின்ன வயது பெண்களை மேய்க்கும் பெரிய வயது வேலைக்காரி. ரொம்பவும் ஒடிசலாக உயரமாய் கொஞ்சமாய் கூண் போட்டு சீராக மடிப்பு வைத்து பின்குத்தி சேலை உடுத்தி டீச்சர் போல பன் கொண்டையுடன் காதோரத்தில் சும்மா 4 கனகாம்பரமோ மஞ்சள் டிசம்பர் பூக்களோ வெள்ளை நந்தியாவட்டையோ விடுதி சமையலறை பின்கட்டில் பூத்திருக்கும் ஏதாவது ஒரு பூவை சூடியிருப்பாள். எப்போதும் முகம் கொள்ளா சிரிப்போடு மேடம் என்று அவளுக்கே உரித்தான கீச்சு குரலில் 17-18 வயதுடைய எங்களை அழைக்கும் போது கூச்சமாகவும் சிரிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும். 4வது செமஸ்டர் தேர்வுக்கு முந்தைய விடுமுறையில் நான் விடுதியில் தங்கியிருந்த போதுதான் அக்காவுடன் கொஞ்சம் நெருங்கி பழக வாய்த்தது. நான் அறையில் இருப்பது தெரியாமல் ஏதோ ஒரு பாடலை சத்தமாக பாடிக்கொண்டே கீச்சு குரலில் அது என்ன பாட்டு என்றே புரியவில்லை. என் அறையை பெருக்கியவள் ஒரு மூலையில் கட்டிலில் கட்டி வைக்கப்பட்ட தலையணை படுக்கையோடு அமர்ந்திருந்த என்னை பார்த்தவள் ஒரு கணம் அதிர்ந்து நான் இருப்பது அறியாமல் பாடிவிட்டோமே என்று எண்ணினாளோ என்னமோ, பின் மெல்ல வெட்கப்பட்டுக் கொண்டாள். என்ன மேடம், படிக்கிறீங்களா? ஊருக்கு போவீங்களா மேடம்? என்னை பார்த்து கேட்டவளை நான் கேட்க துவங்கினேன். சொல்ல மறந்தேனே, நான் ஒரு கேள்வியின் நாயகி, என்ன ஏது என்று கேட்டு தெரிந்து கொள்வதில் எனக்கு அப்படி ஒரு அலாதி பிரியம். தேனக்கா, நீங்க எந்த ஊரு? ஏதோ ஒரு கிராமம் சொன்னால், 10-15 கிலோமீட்டர் தொலைவில் தான் இருந்தது. நீங்க எப்ப ஊருக்கு போவீங்க என்றேன். அடுத்த தீபாவளிக்குதான் மேடம். வீட்டில் யார் இருக்காங்க என்னமோ ரேஷன் கார்டு கொடுக்க வந்த மாதிரி கேள்விகளை தொடுக்க ஆரம்பித்தேன். அப்பா அம்மா இருக்காங்க. அப்பா மேலுக்கு சுகமில்லாத ஆளு, அம்மாவுக்கு கொஞ்சம் கண்ணு தெரியாது. அச்சச்சோ, அப்போ யாரு பாத்துப்பாங்க? உங்க கூட பிறந்தவங்க யாரும் இல்லையா? அண்ணன் அக்காவெல்லாம் இருக்காங்க. கல்யாணம் பண்ணி சொத்தெல்லாம் பிரிச்சுட்டு போயிட்டாங்க. நான் தான் கடைசி. அப்பா அம்மாவை கவனிக்கும் இல்ல, அதான் வேலை பாக்குறேன் என்றாள் முகத்தில் கொஞ்சமும் மாறாத அவளுக்கே உரித்தான சிரிப்புடன். கஷ்டமாயிருந்தது. அவளை நினைத்தவளாய் இதை சொன்னாள். இன்னமும் கல்யாணம் கூட பண்ணிக்கல. அடக்க முடியாதவளாய் கேட்டே விட்டேன். ஏக்கா, துட்டில்ல மாப்பிள்ள வீட்டுல ரொம்ப பணம் கேக்குறாங்க. எவ்வளவுக்கா கேக்குறாங்க? அண்ணன் உதவி பண்ண மாட்டாங்களா? இல்ல, எங்க அண்ணன் எங்க கூட பேசுறது இல்ல. அண்ணன் அவளுக்கெல்லாம் கூட கல்யாணம் ஆயிடுச்சு. இப்பத்தே ஒரு குழந்தை பிறந்துருச்சு, பையன். அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? அதிர்ச்சியுடன் சற்றே குரலை உயர்த்தி கேட்ட என்னை இன்னும் முகமலர பார்த்தாள். அது இவளை ஆச்சரியப்படுத்தி விட்டோமே என்ற குதூகலமோ என்னவோ விளக்கமாறை ஒரு ஓரமாய் போட்டுவிட்டு தரையில் உட்கார்ந்து கொண்டாள். எத்தனை சொல்லியும் கட்டிலில் உட்காரவில்லை. இன்னமும் சொன்னாள், ஒருக்கா கல்யாணம் கூட முடிவாயிருச்சு, 5000 ரூபாய் கேட்டாங்க. 2800 ரூபாய் சொன்னோம். தாலி நாங்க தான் போடணும்னு சொன்னாங்க. அதுக்கும் சரி சொன்னோம். அப்புறம் ஆனா கல்யாணம் நடக்கல. ஏன்கா? கொலுசு ஒண்ணு போட சொன்னாங்க மேடம். பணம் இல்ல, அது 500 ரூபாய் ஆகும். கொலுசினால் திருமணம் நடக்காமல் போகும் என்று அன்றுதான் தெரியும். தேனக்கா சந்தோஷமாய்த்தான் சொன்னாள். எனக்கு தான் என்னவோ ஆகி போயிருந்தது. அடுத்த சில வருடங்கள் நேசமாய் சிரிப்பது, நலம் விசாரிப்பது என கழிந்தது. அவள் சிரிப்பு எனக்கு இன்னமும் பிடித்திருந்தது. என் பிஇ கடைசி வருடம் படிப்பின் போது தேனக்கா என்னை தேடி வந்தாள். அப்படி ஒரு சிரிப்பு, எனக்கு கல்யாணம் மேடம் என்ற போது எனக்கு சந்தோஷம் பிடிபடவில்லை. மாப்பிள்ளை ஏதோ எஸ்டேட்டில் வேலை பார்த்தால் தேனக்காவும் மாப்பிள்ளையுடன் போய்விடுவாளாம். இங்கு வேலை பார்த்தாலும் பார்ப்பாளாம், போய்விடத்தான் அவளுக்கு ஆசையாம். மாப்பிள்ளைக்கு இது 2வது கல்யாணம் என்றது மட்டும் உறுத்தியது. ஏதோ முதல் மனைவிக்கும் அவருக்கும் ஒத்து வரவில்லையாம். பெரியவர்கள் பேசி அத்து விட்டு விட்டார்களாம். ஒரே வரியில் ஏதோ மாப்பிள்ளையின் ஊர் விவரம் சொல்வது போல சொன்னாள். கேள்வி நாயகி எனக்கு கொலுசினால் நடக்க முடியாத கல்யாணம், 4 பெருசு பேசினால் ரத்தாகி விடுமா என ஏகப்பட்ட கேள்விகள் என் முன் டான்ஸ் ஆடின. ஆனால் அதையெல்லாம் அவளிடம் கேட்கவில்லை. அதையெல்லாம் கேட்காமலா கல்யாணம் பேசியிருப்பார்கள் என எண்ணிக்கொண்டேன். தேனக்காவிற்கு சந்தோஷப்பட்டேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிருந்தது. கொஞ்சம் பணம் கொடுத்தேன். எவ்வளவு என்று ஞாபகம் இல்லை. கொஞ்சம் நெயில் பாலிஷ் பாட்டில்கள் எனக்கு கவரிங் ஒத்துக்காது என்பதால் ஆசைக்கு வாங்கி சும்மாவே கிடந்த கவரிங் கம்மல்கள் எல்லாம் கொடுத்தேன். பின்பு சில வாரங்களில் அவள் மீண்டும் விடுதிக்கு வந்திருந்தாள். பன் கொண்டை ஒற்றை பின்னலாய் மாறியிருந்தது. புதுச்சேரி பிச்சி பூச்சரம் வைத்து நல்ல மஞ்சள் பூசி அமர்க்களமா இருந்தாள் தேனக்கா. என்ன தேனக்கா செம்மையா இருக்கீங்க என்று ஓட்டினேன். ஆமாங்க மேடம் என்றாள் வெட்கத்துடன். வேலையை எழுதி கொடுக்க வந்தாளாம். அவளை இனி பார்க்க மாட்டோம் என்பது சின்னதாய் வருத்தமாயிருந்தாலும் நானும் கல்லூரி முடிந்து போய்விடுவேன் என்பதால் அத்தனை வலிக்கவில்லை. கல்யாணத்திற்கு நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டீங்களா என்று கேட்டேன் ஆர்வமாய். ஆ போட்டேன், அப்புறம் உங்க கம்மலை பார்த்து காதோரம் லோலாக்குன்னு பாட்டு கூட பாடினாரு. கொஞ்சம் புரியாமல் விழித்த எனக்கு விளக்கினாள். கல்யாணத்தன்னைக்கு ராத்திரி நீங்க கொடுத்த கம்மலை தான் போட்டிருந்தேன், அது பார்த்து என் ஹஸ்பண்ட் பாடினார் மேடம் என்றாள். அப்படியா என்று வழிந்து வைத்தேன். மறுபடியும் விடுதியின் வரவேற்பறையில் வைத்து அவர்களை ஜோடியாய் பார்த்தேன். வெள்ளையும் சொல்லையுமாய் சுமாரான உயரத்துடன் நல்ல கண்ணங்கரையல் என ஒல்லியாய் ஒட்ட சவரம் செய்தவன் கால் மேல் கால் போட்டுக் கொண்டு உட்கார்ந்திருந்தான். தண்ணி சிகரெட் குடிப்பவன் போல தோண்டினான். என் வகுப்பு தீபலட்சுமி எனக்கு முன்னமே சொல்லி இருக்கிறாள், மொசப்பிடிக்கிற நாய மூஞ்ச பார்த்தாலே தெரியும் என்று. அவள் பார்த்து சொன்னதெல்லாம் சரியாகத்தான் வேறு இருந்தது. நான் தான் சரியாய் தப்பாய் கண்டுபிடிப்பதில் வல்லவளாய் இருந்தேன். அது ஏன், நான் இப்போது வரைக்கும் கூட அப்படித்தான். ஆனால் என்னால் கூட அன்று கண்டுபிடிக்க முடிந்தது. அது கூட முடியவில்லை என்றால் இது கூட தெரியல அட பரதேசி என்றிருப்பாள் என் பிரிய சிநேகிதி. பரதேசி அவளுடைய சிக்னேச்சர் திட்டு. தேனக்கா என்னை அவள் கணவனிடம் அறிமுகப்படுத்தினாள். அவன் அசௌகரியமாய் சிரித்து வைத்தான். நான் ஏதோ 10 பேத்தி எடுத்த பாட்டி மாதிரி தேனக்காவை நல்லா பாத்துக்கோங்க அப்படி இப்படி என்று சொன்னேன். அதற்கும் ஏதோ மாதிரி சிரித்து வைத்தான். பிடிக்காத பிஇ படிப்பை பிடிப்பே இல்லாமல் படித்து முடித்த பின்தான் உரைத்தது நான் இனி எப்போதும் பிஇ தான் என்று. சரி என்ன பண்ணலாம் என்று யோசித்து நானும் Y2K ஜோதியில் கலக்கலாம் என தீர்மானித்து மெயின் ஃபிரேம் படிக்க திருவனந்தபுரம் போய்விட்டேன். வேலைக்கு போகும்முன் எதனாலோ கல்லூரி போயிருந்தேன். கல்லூரி விரிவுரையாளர்கள் எல்லாம் ரொம்ப சிநேகமாய் பேசினார்கள். எப்போதும் போல என் HOD என்னை தேவயானி என்று தப்பாய் அழைத்தார். என் பெயரை தப்பாய் சொல்வதில் அவருக்கு ஏதோ ஒரு சந்தோஷம் போல. அப்புறம் விடுதிக்கு போனேன். மதியம் மணி 2:30 இருக்கும். சாப்பிட்டு கதை பேசி விட்டு வரும் வழியில், அது யார் தேனக்காவா வேலைக்கு வந்து விட்டாளா என்ன, எஸ்டேட் வாழ்க்கை பிடிக்கவில்லையோ, அப்பா அம்மா எப்படி இருக்கிறார்கள், அவள் இங்கேயும் வேலைக்கு வந்து விட்டாளோ, ஏதோ ஒரு யோசனையில் போய் கொண்டிருந்தாள் தேனக்கா. நான் தேனக்கா என்று ஆசையால் விழித்தேன். என்னை பார்த்தவள் கொஞ்சமும் அசங்காமல் ஒரு அயற்சியான புன்னகையுடன் கேட்டாள், என்ன மேடம் எப்படி இருக்கீங்க. அப்போதுதான் கவனித்தேன், தூங்கி எழுந்தது போல் அவள் தலை கலைந்திருந்தது. அவளுக்குரிய அந்த கீச்சு குரல் கூட மாறியிருந்தது. முகத்தில் களையே இல்லை, ரொம்ப வயசானவள் போல தூங்கினாள். உடம்புக்கு முடியவில்லையோ, சாயம் போன சேரியை மடிப்பு எதுவும் வைக்காமல் உடுத்தியிருந்தாள். அவளுக்கே உரித்தான சிரிப்பு சுத்தமாய் காணாமல் போயிருந்தது. என்னுடன் பேச அவள் அத்தனை விருப்பம் காட்டவில்லை. நான் தான் ஆவலை அடக்க முடியாமலும் அவளை கண்டு சந்தோஷத்தில் கேள்விகளை தொடுத்துக் கொண்டிருந்தேன். அந்த சுருக்கமான சம்பாஷணை இதுதான். அவள் கணவன் 3 மாதத்திலேயே அவளை பிரிந்து அவள் மூத்த மனைவியிடம் சேர்ந்து விட்டானாம். அந்த பெண் கர்ப்பமாயிருந்த போதுதான் அவன் அவளை பிரிந்தானாம். அடப்பாவி, அவளுக்கு ஆண் குழந்தை பிறந்தவுடன் அக்காவை பிரிந்து விட்டானாம். அக்கா வேலைக்கு வந்து விட்டாளாம். அவளிடம் அதற்கு மேல் எதுவும் கேட்கவில்லை. கேள்வி கேட்க வேண்டிய நேரத்தில் அவளோ அவள் சார்ந்தவர்களோ கேட்கவில்லை. கேட்டிருந்தாலும் என்ன வேறு மாதிரியாய் நடந்திருக்கும் தெரியவில்லை. அவர்கள் கிடைக்க விரும்பிய பதில்கள் தான் உத்தரவாதமாய் கிடைத்திருக்கும். என் கல்லூரியின் புதிய பேருந்தில் ஏறி வீடு சேரும் வரை மனம் மரத்து போய் கிடந்தது. பேருந்தின் புது பெயிண்ட் வாசனையும் ஜன்னலோர சீட்டில் சிலுசிலு காட்டும். என் முடிக்கட்டைகளோடு அது பண்ணும் சேட்டைகளையும் ரசிக்க அன்று மட்டும் என்னால் முடியவில்லை. இன்னதென்று சொல்ல முடியாத துக்கம் அன்று மாலை வீட்டின் பின்புறத்தில் குருவிகள் கூட்டில் அடைய உட்பட்ட சத்தம் போட்டுக் கொண்டிருந்த பொழுதில் துணி துவைக்கும் மேடையில் உட்கார்ந்தபடி யோசித்துக் கொண்டிருந்தேன். வெகு நேரம், சே இந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்காமலேயே இருந்திருக்கலாம், சிரிச்சுக்கிட்டாவது இருந்திருப்பாங்க. இருட்டி விட்டிருந்தது. இன்னமும் கூட நான் அப்படித்தான் யோசிக்கிறேன். சினிமா போல அக்கா இன்னொரு திருமணம் செய்து கொண்டால், நல்ல கணவன், 2 குழந்தைகள் அல்லது இன்னும் மேலே படித்து நல்ல வேலைக்கு போய் ஒரு குழந்தையை தத்தெடுத்துக் கொண்டாள். செல்போன் வைத்திருக்கிறாள். அது கூட வேண்டாம், நடந்த வேலை கெட்ட கனவாய் மறந்து தலைமை வேலைக்காரியாய் விடுதியில் என் போன்று படிக்கும் பெண்களுடன் நட்பு பாராட்டி சிரித்து சிரித்து மேடமும் சொல்லிக் கொண்டிருக்கிறாள். இப்படியெல்லாம் எனக்கு என்ன ஆசைதான் இருந்தாலும் இதெல்லாம் இல்லாமல் இன்னமும் அவள் சிரிப்பை மறந்து துயரத்தில் உழண்டு கொண்டிருக்கிறாளோ என எண்ணாமல் இருக்க முடியவில்லை. அவள் அறியாமல் போன கல்யாண சந்தோஷங்கள் அவளுக்கு தெரியாமலே போயிருக்கலாம். அதனால்தான் இன்னமும் கூட நான் இப்படித்தான் யோசிக்கிறேன். சே இந்த அக்கா கல்யாணம் பண்ணிக்காமலேயே இருந்திருக்கலாம், சிரிச்சுக்கிட்டாவது இருந்திருப்பாங்க. ஒலிவடிவம் சரஸ்வதி தியாகராஜன், பாஸ்டன்.